சோத்திரம் 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 சோத்திரம்.
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மனபாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் ஜெபத்தோடு நிகழ்ச்சியை கேளுங்கள்.
Oh, கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே உபாகமும் 32 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக அவர்களை மீண்டுமாக அந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேலே அசைவாடி செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் அவர்களை வழிநடத்துவார் என்று சிந்தித்தோம். அவருடைய தேசத்திலே அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதையும் 14 வசனத்திலே சிந்தித்தோம். உபாகமும் 32 அதிகாரம் 15 வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், உபாகமும் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்டின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். யெஷூரன் என்பது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு பெயர். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்டின போது என்று சொல்லும்பொழுது அவருடைய செழுமையை அது சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உலகத்திலே செழிப்பானது தங்களை உண்டாக்கின தேவனை மறக்க செய்கிறதாயிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட உலக பிரகாரமான அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் அவசியமில்லை, அவரை தேட வேண்டியதில்லை என்று எண்ணுகிறார்கள். கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுதுதான் அவரை தேட ஓடுகிறார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களை மீட்டு ரட்சித்த கண்மலையை அசட்டை பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், உபாகமும் 32:16-18 வரை வாசிக்கிறேன். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவறுப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இதே அதிகாரத்திலே 19-25 வரை உள்ள வசனங்களிலே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வருகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கிறேன், உபாகமும் 32:19-20 வசனங்கள். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினதை நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். கவனித்தீர்களா, கர்த்தர் அவர்களை செழித்தீர்க்க பண்ணும்போது கர்த்தரை விட்டு விலகி போவார்கள் என்றால் அவர் தன்னுடைய முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று சொல்கிறார். அவர்கள் உண்மையில்லாத பிள்ளைகள் என்று கூறுகிறார். கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்த்து அவர் உண்மை உள்ள பிள்ளைகள் என்று சொல்வாரா, அல்லது நம்மை பார்த்தும் உண்மையில்லாத பிள்ளைகள் என்று சொல்வாரா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நாம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். வசனங்கள் 26-42 வரை பார்க்கும்பொழுது தன்னுடைய ஜனங்களுக்காக அவருடைய உள்ளத்தின் ஏக்கத்தை நாம் பார்க்கிறோம். கவுனிங்கள் வாசிக்கிறேன், உபாகமும் 32:26-27 வசனங்கள். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவருடைய பகைஞர் தப்பெண்ணங்கொண்டு சொல்வார்கள் என்று நான் சத்ருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதற அடித்து மனிதருக்குள் அவருடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன். கவனித்தீர்களா, கர்த்தர் இஸ்ரவேலை மூளைக்கு மூளை சிதறடிப்பேன் என்கிறார். இவ்வாறு அவர்கள் சிதறடிக்கப்படும் பொழுது வேறு எந்த விரோதியும் எழுந்து அவர்களை பூரணமாய் அழிப்பதில்லை. எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவருடைய பகைஞர் தப்பான எண்ணம் கொண்டு சொல்வார்கள் என்பதற்காகத்தான் இப்படி செய்யப்போகிறேன் என்கிறார். வசனங்கள் 28-31 வரை பாருங்கள். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவதெப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள். இந்த அருமையான காட்சியை பார்த்தீர்களா? கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக இயங்குகிறார். அவர்களை அவர் மீட்டுக் கொள்ள விரும்புகிறார். அவர்களை அவர் ரட்சிக்க விரும்புகிறார். இப்பொழுது மோசேயின் பாடலிலே இறுதி கவிக்கு நாம் வருகிறோம். உலகம் முழுவதும் இஸ்ரவேல் மக்களால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன், உபாகமும் 32:43. ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள், அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார். இப்பொழுது மோசே தனது இறுதியான சொற்பொழிவை ஆற்ற இருக்கிறார். வசனங்கள் 46-47. அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். கவனித்தீர்களா? திரும்ப திரும்ப வாக்குத்தத்த பூமியிலே அவர்கள் இருக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளின்படியெல்லாம் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் செய்வார்கள் என்றால் அவர்கள் அங்கே தங்கியிருக்கும் நாட்கள் நீடித்ததாயிருக்கும் என்று கூறுகிறார். இவ்வாறு கூறும்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு சத்தியம் என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை மீறி நடக்கும் பொழுது நம்முடைய நாட்களையும் குறைய பண்ணுகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 32:48-52 வாசிக்கிறேன். அந்த நாளிலேதானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரிம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணி ஆட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காவேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப் போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள்ளே நீ பிரவேசிப்பதில்லை என்றார். அருமையானவர்களே, மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதி. அவரே கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தவர். ஆனால் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அவரால் பிரவேசிக்க முடியவில்லை. ஏனென்றால் கற்பனை என்பது தவறை தவறு என்று சொல்கிறது, பாவத்தை அது அகற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் மனிதனை ரட்சிக்க முடியாது. நியாயப்பிரமாணம் மோசேயை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கற்பனைகளும் கட்டளைகளும் நம்மை ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு கொண்டு வர முடியாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையை எண்ணி பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிவடையும் முன்னதாக யார் யார் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிய தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது உபாகமம் 33 பிரவேசிக்கிறோம். இங்கே இறுதியாக மோசே 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். மோசே தன்னுடைய பணி காலத்திலே செய்த கடைசி பணியாக எல்லா கோத்திரங்களிலும் இருந்து மக்களை கூடி வர செய்து அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உபாகமம் 33:1 தேவனுடைய மனுஷனாய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. 2-3 கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படி தன்னுடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறார் என்று கூறியிருக்கிறார். 6 பாருங்கள். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். இங்கே மோசேயின் ஜபம் என்ன? ரூபன் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றாக இல்லாமல் அழிந்து போய்விடக்கூடாது என்பதுதான். 7 அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேரப்பண்ணும். அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான். பின்னான காலங்களிலே யூதா இஸ்ரவேல் என்று 12 கோத்திரங்களுக்குள்ளே பிரிவு ஏற்பட்டது. ஒருவேளை இதை ஆவியிலே முன்னறிந்தவராக யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேரப்பண்ணும் என்று 12 கோத்திரங்களுக்குள்ளேயும் பிளவுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார். யூதா ராஜவம்சம், அதிலிருந்துதான் மேசியா தோன்ற வேண்டும். 8 வசனத்திலே லேவி தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு உடன்படிக்கையை காக்கிறவர்கள் என்று கூறுகிறார். 10-11 வசனங்களை பாருங்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஊழியக்காரராக கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவர்களின் கை கிரியைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறார். அது மட்டுமல்ல, அவனை பகைத்து விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றும் ஜபிக்கிறார். கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டாரா? ஆம். ஆனபடினாலேதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும்பொழுது, ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்திலே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஊழியக்காரர்கள் பரிசுத்தமாய் இருப்பதனாலே கிடைக்கிற ஒரு பாதுகாவல் அல்ல, என்னால் உண்டான அவர்களுடைய நீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருநெல்வேலி திருமண்டலத்தில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1969 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை அது. காலையிலே திருவிருந்து ஆராதனை நடத்தும்படியாக ஊழியர் ஒருவர் பக்கத்து கிராமத்துக்கு சைக்கிளிலே சென்று கொண்டிருந்தார். லேசான மழை தூறல் தூறிக்கொண்டிருந்தது. சைக்கிளிலே அந்த ஊழியர் சென்று கொண்டிருந்த அந்த வேளையிலே திடீரென்று அவருடைய கண்களிலே சகதியை அள்ளி எரிந்துவிட்டு அவரை கம்பினாலே தாறுமாறாக அடித்து இரத்த வெள்ளத்திலே போட்டுவிட்டு ஒருவன் ஓடிவிட்டான். அந்த ஊழியர் ஏன் அடிக்கப்பட்டார்? தன்னுடைய பொறுப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருந்த ஆசிரியர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தவறு செய்தவர்களை கண்டிப்பார். தங்கள் இஷ்டம் போல வாழலாம் என்று நினைத்த சிலர் இவ்வாறு தவறு சுட்டிக்காட்டப்பட்டபடினாலே அவரை அடித்துக் கொல்ல முயற்சித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? யார் இந்த காரியத்தை செய்தார்கள் என்பது உலகத்திற்கு தெரியாது. அந்த ஊழியர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தபொழுது போலீஸ் அதிகாரிகள் வந்து எவ்வளவோ கேட்டார்கள். யார் இதை செய்தது, யார் இதற்கு காரணம், எல்லாவற்றையும் கேட்டார்கள். ஆனால் அந்த ஊழியரோ மிக அமைதியாக எந்த ஒரு காரியத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்துவிட்டார்கள். சில நாட்களுக்கு பின்னாலேதான் அவருடைய டிராயரிலே அவர்களுக்கு வந்த மிரட்டல் கடிதங்களை குடும்பத்தின் அங்கத்தினர்கள் பார்த்தார்கள். அந்த ஊழியர் சரீரம் பாதிக்கப்பட்டு ஒரு கண்ணையும் இழந்து ஆனால் தொடர்ந்து ஊழியத்தை செய்து முடித்தார். யார் இந்த காரியத்தை செய்தார்களோ அவர்கள் ஓராண்டுக்குள்ளே ஒரு நிலத்தகராறின் காரணமாக அடித்தே கொல்லப்பட்டாராம். இதேபோல எத்தனையோ சரித்திரங்களை நீங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஊழியர் வயதாகி அதற்கு பிறகும் 5 வெவ்வேறு திருச்சபைகளிலே பணியாற்றி கர்த்தருடைய ராஜ்யம் சேர்ந்து விட்டார்கள். ஆம், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு பொறுப்பெடுக்கிறார். லேவி கோத்திரம் தேவனுடைய கற்பனைகளை தேசத்திற்கு கற்றுக் கொடுக்கும் பணியை செய்தார்கள். அவர்கள் மூலமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பின் மூலமாகவும் இப்ராஹிமின் மூலமாகவும் மனாசேயின் மூலமாகவும் கூட இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் வர இருக்கிறது. ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை 24 வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், உபாகமம் 33:24, ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர வாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். பல்லாண்டுகளுக்கு முன்னதாகவே எண்ணெய் ஊற்று ஒன்று வடக்கு ராஜ்யத்தின் வழியாக இசக்கார் தேசத்தின் வழியை கடந்து சென்றிருக்கிறது. ஒருவேளை இது கர்த்தருடைய நேரத்திலே திறக்கப்படும். வசனங்கள் 26-29 வரை பாருங்கள். யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அருமையானவர்களே, கர்த்தர் எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் பார்த்தீர்களா? இஸ்ரேல் மக்கள் மட்டும் தொடர்ந்து கர்த்தரை அறிந்தவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் அது எத்தனை மேன்மை உள்ளதாயிருந்திருக்கும். என்றாலும் இந்த வார்த்தைகள் அவர் திரும்ப வரும்பொழுது நிறைவேறப் போகிறது. உபாகமம் 34 அதிகாரத்திலே மோசேயின் மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். மோசே தனது மரணத்தை குறித்து தானே எழுதினாரா என்ற கேள்வி ஒருவேளை எழும்பலாம். அவர் எழுதியிருக்கக்கூடும். கர்த்தர் மிக தெளிவாக அவருடைய மரணத்தை குறித்து மோசேயினிடத்திலேயே பேசினார். இன்றைக்கும் கூட சில அடக்க ஆராதனைகளிலே பங்கு பெறும் பொழுது அந்த சகோதரனோ அல்லது சகோதரியோ மரித்த பின் தனக்கு என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சகோதரன் இப்படி எழுதி வைத்திருந்தார், அந்த சகோதரி அப்படி எழுதி வைத்திருந்தார்கள் என்று கூற கேட்டிருக்கிறேன். என்றாலும் அதிகமானவர்கள் இந்த பகுதியை யோசுவா எழுதியதாகவே சொல்கிறார்கள். அப்படியாகவும் நாம் இதை விசுவாசிக்கலாம். ஏனென்றால் ஆரம்ப காலங்களிலே இப்படி அதிகாரங்கள் வசனங்கள் என்று பிரித்து எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாடு சுருள்களிலேதான் எழுதப்பட்டது. எனவே இது யோசுவாவின் முதலாவது அதிகாரமாகவும் இருக்கலாம். வசனங்கள் 1-6 வரை பாருங்கள். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீலேயா தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் கூறினார். என்றாலும் ஏன் இவ்வளவு விவரங்கள் மோசேக்கு கொடுக்கப்படுகிறது? ஏனென்றால் மோசேயும் உயிரோடு எழுப்பப்பட்டு வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மறுரூப மலையிலே மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட்டார்கள். இயேசுவின் மரணத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டார்கள். எனவே மோசே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இறுதியாக வந்தார். நியாயப்பிரமாணம் மோசேயை அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு வர முடியவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை உள்ளே கொண்டு வந்தார். வசனங்கள் 7-8 வாசிக்கிறேன். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பெலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது. மீண்டுமாக மோசேனுடைய கல்லறை ஏன் ரகசியமாக வைக்கப்பட்டது? மோசே இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுரூப மலையிலே காணப்படக்கூடாது என்று சாத்தான் விரும்பினான். இதை குறித்து தேவன் செயல்பட்டு மோசேயை அடக்கம் பண்ணுவதற்கான ஒழுங்கு செய்துவிட்டார். தனிமையிலே மோசே மரித்தது போல காணப்பட்டாலும் ஒரு மொழிபெயர்ப்பிலே தேவனுடைய முத்தத்தினாலே மோசே மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மோசேக்கு முத்தம் கொடுத்து தூங்கச் செய்தார் என்பது எவ்வளவு அழகான ஒரு விளக்கம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய மரணத்தை குறித்து சிந்தித்து உபாகம புத்தகத்தை நிறைவு செய்கிறோம். என்றாலும் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட யோசுவாவின் புத்தகத்திலே நாம் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கலாம். உபாகம புத்தகத்திலே நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை குறித்து வைத்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவருடைய வசனங்களினாலே உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபாகம புத்தகத்தை ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக நாங்கள் படித்துக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை தாரும். இந்த நாளின் நிகழ்ச்சியையும் கேட்டு தங்களுடைய உள்ளத்திலே நீர் உணர்த்துகிற காரியங்களை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய தீர்மானங்களை யாராவது எடுத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர் தாமே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நித்தியம் வரை நித்தமும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி TWR தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். 1 ராஜாக்கள் 3:14. 1 ராஜாக்கள் 3:14.